முதலாவது பேதுரு முதலாவது அதிகார் முதல் ரெண்டு வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பதோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் செலுத்தப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. கிறிஸ்தவன் யார் அல்லது யார் கிறிஸ்தவன்? இந்த கேள்வியை கேட்கிற பொழுதுக்கு பலவிதமா பதில் சொல்லலாம். யார் கிறிஸ்தவன்? கிறிஸ்துவையே அறியாமல் அவரை நம்பாமல் இருந்த பொழுது யார் கிறிஸ்தவன் அறிந்து கொண்டு தானும் அப்படி ஒரு கிறிஸ்தவனாக வருவதற்காக ஒருத்தர் அந்த கேள்வி கேட்கும். அப்படி கேட்கிற பொழுது ஒருவன் எப்படி கிறிஸ்தவனாக வருவது என்று அந்த தலைப்புல நம்ம பதில் கொடுக்கலாம். யார் கிறிஸ்தவன்? ஆனால் அதை நான் செய்ய போவதில்லை. இந்த கேள்வியை யோசிச்சுப்பாங்க, யார் கிறிஸ்தவன்? அந்த கேள்விக்கு இன்னொரு விதமா பதில் சொல்லலாம். ஒரு கிறிஸ்தவனுடைய நடைமுறை வாழ்க்கையில அவனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்கள் என்ன அப்படின்னு அந்த இலக்கணங்களை எல்லாம் வருஷக்கிரகமா எடுத்து வச்சு இந்த இலக்கணங்களை கொண்டிருக்கிறவன் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் என்ற பதிலையும் வேதத்திலிருந்து கொடுக்கலாம். அதுவும் சரியாகும். ஆகவே ஒரு உண்மையான கிறிஸ்தவனை ஒரு போலியானவன் இருந்து பிரித்து காட்டுவதற்கு அந்த பதில் உதவி செய்யும். அதையும் நான் செய்ய போறதில்லை. யார் கிறிஸ்தவன் அப்படின்னு அந்த கேள்விக்கு இங்க பேதுரு ஒரு அற்புதமான பதில சொல்லுகிறார். இந்த இரண்டாவது வசனத்துல ஒரு கிறிஸ்தவனாவது எப்படி என்று ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு உதவும் முகமாக விளக்காமல் ஒரு போலியானவனில இருந்து உண்மையானவன பிரித்து காட்டுவதற்கு நடைமுறை இலக்கணங்களை விவரித்து சொல்லாமல் இந்த உலகத்துக்கு மேல இருந்து ஒரு பார்க்கிற பார்வை பரலோகத்துல அந்த கிறிஸ்தவன் எப்படி பார்க்கப்படுகிறான், அவன் எப்படி உருவாக்கப்படுகிறான் என்ற காரியத்தை தான் பேதுரு இந்த வசனத்துல சொல்றாரு. அதுதான் உங்களுக்கு விளக்க போகிறேன். கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் இந்த வசனம் பரிச்சயமா இருந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா யார் கிறிஸ்தவன் இந்த தலைப்புல அந்த கிறிஸ்தவன் எப்படி ஒரு மகத்தான மனிதன், அவன் அடைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு ரட்சிப்பை அடைந்திருக்கிறான், மகத்தான ஒரு ரட்சிப்பை அடைந்திருக்கிறான், ஆண்டவர் அவன்ல செய்திருக்கிற காரியம் என்ன, அப்படி ஒரு கிறிஸ்தவனாக சாதாரணமாக பாவத்தில் இருந்த ஒரு மனிதனை எந்த அளவுக்கு எப்படி உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கறத யார் கிறிஸ்தவன் என்பதன் மூலமாக நான் இப்ப விளக்க போகிறேன். அப்படி விளக்குகிற பொழுது உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் இதை கேட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படலாம். வாழ்க்கையில எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்களோ, என்ன துன்பம் என்ன கஷ்டமோ எது இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு மகா பாக்கியமான ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாக்கிய அந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்பதற்கும், இவ்வளவு அருமையான மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, அந்த அந்த ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கைக்கு உரிய விதத்துல இந்த உலகத்துல நம்ம வாழணுமேன்னு ஒரு கருத்தோட வாழ்றதுக்கும் இது உதவும். புரியுதுங்களா? அதே நேரம் கிறிஸ்தவரா இல்லாம ஆண்டவரை அறியாம இருக்கிறவர்கள் இங்க இருந்தா எவ்வளவு பெற்ற ஒரு மகத்தான வாழ்க்கை இது அப்படின்னு இங்க தெரிந்து கொண்டு அந்த ஆண்டவருக்கு கிருபையின் மூலமாக அவடத்துல வருவதற்கு உங்கள் இருதயத்துல கூட அந்த ஆண்டவர் ஒரு பாரத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே யார் கிறிஸ்தவன் என்று இந்த வசனங்களின் மூலமாக அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம். இதை பேதுரு எழுதுகிற பொழுது இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவனுக்கு கஷ்டம் வந்து ரொம்ப இயல்பானது, சாதாரணமானது. கஷ்டப்படாம ஒரு கிறிஸ்தவன் உலகத்துல இருக்க முடியாது. நீ பரிசுத்தமாக வாழ ஆசைப்பட்டால் துன்புறுத்தலுக்கு உள்ளாவா என்று வேதத்துல ஒன்னு சொல்லி இருக்கு. அது இயற்கைங்களா. ஆகவே எங்கேயாவது யாராவது தவறா ஆண்டவர் ஏசுகிட்ட வா, உன் துன்பம் எல்லாம் போயிடும், எனக்கு வாழ்க்கையில துன்பமே இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப பெரிய பொய்ன்னு தெரிஞ்சுங்க. கஷ்டம் வரும், வராம இருக்காது. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில அற்புதம் என்னன்னு தெரியுமா, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நிழல் மாதிரிதான், அது நம்ம ஒண்ணும் பண்ணாது. அந்த கஷ்டங்களுக்கு மல்ல மத்தியில மரண பள்ளத்தாக்கு நடந்து போகிறது போல நம்ம அதுக்கு புடம் போட்ட பொண்ணை போல நம்ம வெளியில வர முடியும். இவங்க வந்து தங்க இருந்த நாடுகள்ல துன்புறுத்தலுக்கு உள்ளாகி, ரோம பேரரசு இருந்த காலத்துல ஆண்ட காலத்துல அவங்க கிறிஸ்தவர்களை பிடிக்காது. நீரோன்னு ஒரு மனுஷன் கிறிஸ்தவர்களை தூண்ல கட்டி நம்ம வச்சிருப்போம் இந்த வைக்கோல் எல்லாம் அவங்க மேல சுத்தி அதுல நெருப்பு எரிய வச்சு, அப்படி நாலஞ்சு தூண்ல நெருப்பு எரிய வச்சு அந்த வெளிச்சத்துல பாட்டி வச்சிருந்திருக்கிறாங்க, கல்யாணம் நடத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விதமாக அவர் நடந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி இருக்கிறார். அப்படியான ஒரு காலப்பகுதியில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்து அந்த துன்புறுத்தல்கள் எல்லாம் அதிகரித்து அவர் இப்ப சிதறி போயிருக்கிறார். எங்க போந்து கலாத்தையா கப்பதோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களில் அவர்கள் சிதறி போய் வாழ்ந்திருக்கிறார்கள். இருந்த பிறந்த வாழ்ந்த மண்ணில வாழ முடியாமல் தான் சுவாசித்த அந்த தேவனை, அவரை சுவாசித்த ஒரே காரணத்துக்காக துன்புறுத்தப்பட்டு பல இடங்களில் சிதறி போய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு துன்பமான நிலையில் அவர்கள் இருந்தார். அதனாலதான் அவர்களை இரண்டாவது வசனத்துல பரதேசின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்ம இப்ப பாருங்க, வார்த்தைகள் எல்லாம் பொருள் ஒரு காலத்துக்கு பிறகு மாறி போயிடும். நீங்க யாரையாவது பார்த்து பரதேசின்னு அறிய வந்துடும் இல்லையா, அது தப்பான வார்த்தையா போயிடுச்சு. ஆனா இங்க அப்போஸ்தலன் பேதுரு அது தப்பான வார்த்தையாக பயன்படுத்தவில்லை. பரதேசின்னா ஒரு ஊர்ல இருக்காம இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறவன்னா பரதேசி, சொந்த ஊர் இல்லாம எங்கயோ போயிருக்கிறவனுக்கு பேரு தான் பரதேசி. ஆனா அதுக்கு பொருள் மாறி போச்சு சரிங்களா, கேலிக்குரிய ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. அப்படி சிதறி போயிருக்கிறவர்களுக்கு இவர் எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்? அந்த கஷ்ட துன்பங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கா, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கா? அப்படி அந்த ஆறுதல் சொல்லுகிற பொழுது எங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஒரு பெரிய அற்புதமாக ஆரம்பிக்கிறார். இன்னைக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வந்தா என்னென்னமோ ஆறுதல் சொல்லுவாங்க, ஆறுதல் பேர்ல. அதனால யோபுவுக்கு இருந்த நண்பர்கள் மாதிரியும் கூட வருவாங்க ஆறுதல் சொல்றாங்க. இவங்க ஆறுதல் சொல்லிட்டு போனா இருக்கிறதெல்லாம் கூடிதான் போயிடும். ஆனா இங்க ஒரு அற்புதமான விதத்துல இவர் ஆறுதல் சொல்லுகிறார். உன நீ நினைத்துப்பார், உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதமான வாழ்க்கையை நினைத்துப்பார், அது எவ்வளவு பெரியது என்று நினைத்துப்பார். என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? இதுதான்ப்பா நேரம், இந்த நேரத்துலதான் நினைச்சு பார்க்கணும். எவ்வளவு இக்கட்டுகள் துன்பங்கள் பாரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறதே, அடுத்த நாள் வரையும் உயிரோட இருப்பமா அப்படிங்கிற ஒரு நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உயிருக்கு மட்டுமல்ல ஆபத்து, உன் குடும்பத்துக்கு ஆபத்து, தொழில் எல்லா இடங்களிலும் ஆபத்து. அப்படி இருக்கிற பொழுது நீ எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு வாழ்க்கைக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கின்ற அந்த அற்புதமான நிலையை நீ யோசித்துப்பார். அதை பார்க்கிற பொழுது உன்னுடைய துன்பங்கள் உன்னுடைய பாரங்கள் எல்லாமே அப்படியே இலகுவாக உன்னை விட்டு போயிடும். யார் கிறிஸ்தவன்? படம் பிடிச்சி காட்டுறாருங்க பேதுரு அப்போஸ்தலன். இப்ப இத வந்து நான் கொஞ்சம் ஆர்டர் எல்லாம் மாத்தி போட போறேன். தோசைய மறுபக்கம் போடுவாங்கள, அப்பதான் ரெண்டு பக்கமும் இருந்தா நல்லா வரும். ஏன்னா ஆங்கிலத்துல மூல மொழியில இருந்து அப்படியே மொழிபெயர்க்கப்படுகிற பொழுது ஒரு ஓர்டர் இருந்திருக்கு. இப்ப அத தமிழ்ல நம்ம அதை மொழிபெயர்க்கிற பொழுது அந்த மாதிரி மொழிபெயர்க்க முடியாது, ஏன்னா அது செதறி போன வார்த்தைகளா இருக்கும். ஆகவே தமிழ்ல இப்ப ஒரு ஆங்கிலத்துல ஒரு இடத்துல ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுன்னா தமிழ்ல எங்க முடியுதோ அங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால முடிகிற வரையும் பொறுத்திருக்கணும். இப்ப இங்க வெள்ளக்காரங்க இங்க வர்ற பொழுது அவங்களுக்கு சொல்லுவேன், சென்டென்ஸ் எல்லாம் ஷார்ட்டா வச்சுக்க. ஏன் இப்படி சொல்றீங்க? நீ ஷார்ட்டா வச்சாதான் டிரான்ஸ்லேட் பண்றது ஈஸியா இருக்கும். கம்மா போட்டு ஒண்ணும் சொல்லாத, ஏன்னா அவரு அங்க நீ முடியறது தான் ரொம்ப முக்கியம். நீ எங்க முடியறிய அங்கதான் ஆரம்பிக்கணும். அதுல இருந்து தான் என்ன காலத்துல சொல்றேன்னு தெரியும். நீ பாட்டுக்கு கம்மா போட்டுக்கிட்டு இருந்தா அவனால ஒண்ணும் செய்ய முடியாது, டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதனால ஷார்ட்டா வச்சுக்கணும். ஏன்னா தமிழ் ஒரு வித்தியாசமான மொழி, ஆங்கிலத்தை விட வித்தியாசமான மொழி. ஆகவே தமிழுக்கு ஏற்ற விதத்துல இங்க சரியா தான் மொழிபெயர்த்திருக்கு. இருந்த பொழுதும் அங்க எங்க ஆரம்பிக்குது மூல மொழியிலங்கிறத பாக்கணும். ஏன் பாக்கணும்? அழுத்தம் அங்க இருக்கு. ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது வேதம் ஆண்டவருடைய ஆவியானவர் சில அழுத்தங்களை பயன்படுத்துகிறார். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஆகவே அந்த விதத்துல இங்க இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மூன்று முக்கியமான காரியங்கள். யார் கிறிஸ்தவன், அவன் எப்படிப்பட்டவன், அவன்ல என்ன சிறப்பு இருக்கு, என்னையா அவன் பெரிய ஆளு அப்படின்னு யாராவது கேட்டா தெரிஞ்சுக்கலாம். அதே நேரம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய கண்ணுல அவருடைய பார்வையில மட்டுமல்ல, அவர் எத்தனை பெரிய ஒரு காரியத்தை செய்து வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்னு தெரிந்து கொள்ளலாம். எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? யார் கிறிஸ்தவன்? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இரண்டாவது வசனத்துல இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவன். சாதாரணமா தமிழ்ல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரியுமே, எப்படி தெரிந்து இப்ப இருக்கிற இப்படி ஒண்ணு நம்ம பார்த்து எது பிடிக்குதுன்னு அதை அப்படி சேஷமா தெரிந்து கொள்றதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சரிங்களா? ஆங்கிலத்துல இலெக்ட், இலெக்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் யா கிறிஸ்தவன்? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு பெரிய அருமையான ஒரு சத்தியம். அநாதி காலம், அதாவது காலங்கள் வந்து உலகம் ஆரம்பிச்ச பொழுதுதான் காலங்கள் வந்துச்சு. அதுக்கு முந்தி காலங்களே இருக்கல. அநாதி காலம்னு சொல்லுகிற பொழுது காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நமக்கெல்லாம் தெரியாது, நினைச்சு பார்க்கவும் முடியாது. நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாக, உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாக, அப்படி யோசிச்சு பாருங்க, உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாக, நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்பாக, நம்முடைய பெற்றோர்கள் முப்பாட்டார்கள் எல்லாம் பிறந்திருப்பதற்கு முன்பாக, அப்படியான ஒரு கட்டத்திலே அநாதி காலத்திலே கிறிஸ்துவ தேவன் பிதா குமாரன் ஆவியானவர் இந்த மூவர்களும் ஒரு ஆலோசனை செய்து ஒரு காலத்துல அவர்களால தோற்றுவிக்கப்படுகிற அது மனித குலத்துல இருந்து ஒரு கிறிஸ்தவனை, நீங்க உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா உங்களை பிரித்து மக்கள் கூட்டத்தில இருந்து தனியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் தெரியுமா? நம்மளாம் ஏதோ தேசியா வந்து சேரல ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை அறிந்தவர்கள் நீங்க நினைக்க கூடாது. சில பேருக்கு எல்லாம் கேட்டா எப்ப ஆண்டவரது அந்த விசுவாசத்தான் யோசிச்சு பார்ப்போம். நான் என்னைக்கு விசுவாசிச்சுன்னா அன்னையில இருந்து கிறிஸ்தவன், அதான் தெரியும். அதுக்கு மேல போறது இல்ல. விசுவாசம் அடைஞ்ச நாள். ஆனா இங்க அந்த நாள் இல்லப்பா. நீ விசுவாசிக்க போகிறாய், உனக்கு அந்த விசுவாசிப்பதற்கான விசுவாசத்தை அவர் ஈவாய் கொடுக்க போகிறார் என்பதெல்லாம் அநாதி காலத்திலேயே திட்டமிட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு நீ சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தினால இருதயம் மாறி ஆண்டவர் வேணும்னு நீ அவட்ட ஓடி வந்ததா நீ நினைச்சு கொண்டிருக்கிற அந்த கெட்ட குமாரன் புத்தி தெளிந்து அந்த ஒரு நாள்ல தகப்பனிடத்துல மறுபடியும் போகணும்னு அவன் வர தீர்மானித்தா அது அநாதி காலத்திலே திருத்துவ தேவனாலே தீர்மானிக்கப்பட்டு அவன் அந்த விஷயத்துக்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். பிரித்தெடுத்து அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். அது மட்டுமில்ல, நீங்க அந்த தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறத பத்தி இன்னும் விசேஷமா இங்க பேதுரு சொல்றார். என்னது? அவர் பிதாவாகிய, இரண்டாவது வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி, அவருடைய முன் அறிவின்படி அந்த தெரிந்து கொள்ளுதல் நிகழ்ந்திருக்கிறது. இன்னொரு விஷயமும் இதை விட மாபெரிய விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முந்தைய இதை பார்ப்போம். என்னது முன்னறிவு? எபேசியர் முதலாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தா அதுல சொல்லுது ஆண்டவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அதாவது அவருடைய ரகசியமான ஆலோசனையின்படி நமக்கெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத தேவனுக்கே உரிய அவருடைய ரகசியமான ஆலோசனையின்படி நித்தியத்திலே அநாதி காலத்திலே அவர் நீ தோற்றுவிக்க போகின்ற அந்த மனித குலத்திலே இருந்து உன்னை நீ விசுவாசியாக இருந்தால் உன்னை அவர் பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய முன்னறிவின்படி அவருடைய அறிவின்படி எவ்வளவு பெரிய காரியம், சர்ச்சையெல்லாம் நிகழ்ந்த ஒரு காரியம் அல்ல. அதுவும் இல்லாம வேதம் சொல்லுகிறது இந்த தெரிந்து கொள்ளுதல் அவருடைய அன்பின் அடிப்படையில் நிகழ்ந்தது. எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய்? பிதாவினுடைய முன்னறிவின்படி அவருடைய அன்பின் காரணமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். அன்பு உன்னை அழைத்திருக்கிறது, அந்த அன்பு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறது, பிரித்தெடுக்கிறது. அதுக்குதான் அத எலெக்டிங் லவ் ஆஃப் த ஃபாதர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதுலயே ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, இப்படி ஒரு கிறிஸ்தவன் இப்படி அவருடைய பிதாவினுடைய முன்னறிவினாலே அன்பினாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது பிதாவினுடைய வேலையாக காட்டுகிறது. அது யார் செய்தது? கிறிஸ்துவ தேவனிலே பிதா அதை செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி துன்பப்பட்டு ரோமர்கள் கையில சின்னா பின்னாப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு அந்த கிறிஸ்தவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஆறுதலை கொடுத்திருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரியவன் இந்த ரோமன் வந்து நம்ம ஆண்டவர் எவ்வளவு அசிங்கமா பேசி நம்மளெல்லாம் கொலை செய்யறதுக்காக துடித்து கொண்டிருக்கிறான். சின்ன பின்னமாக்கி சித்திரவதை செய்கிற பொழுது இதெல்லாம் பார்த்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அநாதி காலத்தின் பிதாத்தனுடைய ரகசியமான ஆலோசனையின் மூலமாகவும் முன்னறிவின் மூலமாகவும் தீர்மானத்தோடு அன்பினாலே உன்னை தனக்காக தனக்கு உரியவனாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய பிதாவினுடைய முன்னறிவின் மூலமாக அவரால் அன்பால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். சந்தோஷமானதா இருக்கா இல்லையா? யாரை பத்தி இங்க சொல்ல முடியும்? யாருக்கு அந்த பாக்கியம்? கிறிஸ்தவர்கள் தவிர வேற யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கு? இவ்வளவு தூரம் பிறப்பதற்கெல்லாம் முன்பாக, உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாக அன்பு செலுத்தி, ஏன்னா ஆண்டவருடைய அன்பு விசேஷமான அன்பு. நம்ம அன்பெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அன்பு காட்டினா அன்பு காட்டுவோம், கொஞ்சம் ஏதாவது தப்பா பண்ணிட்டா போச்சு அந்த அன்பெல்லாம் சருன்னு இறங்கிடும். இறங்கிடுமா இல்லையா? அப்புறம் என்னவோ மாறிடும். அப்ப நம்ம அன்பு நிலையானது இல்லை. கணவன் மனைவி அன்பு எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே நிலையானது இல்லை. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற வரையும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் வண்டி, கொஞ்சம் பிசுக்கு பிசிச்சோ ஆபத்து. ஆனா ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல, அது நித்தியத்துக்கும் நிலைத்திருக்கும் அன்பு. அது எப்பொழுதும் இங்கு அநாதி காலத்துல அவர் வைத்த அந்த அன்பு, அவர் தன்னுடைய முன்வறிவினாலே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற அந்த அன்பு அந்த பரலோகத்திலும் எக்காலத்திலும் தொடரும். நீ இந்த உலகத்துல வாழ்கிற காலம் நூறாக அது தொடரும். சில வேளைகள் அத்தனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நீ அடைந்திருந்த பொழுதும் வாழ்க்கையில துன்பம் ஏற்படுகிற பொழுது நீ கேள்விகள் கேட்டு விடலாம் இல்லையா? ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரை எப்படி பண்ணிட்டீங்க அப்படி நீ கேட்ட பொழுதும் கூட அவர் மனம் மாறி விடாமல் உண்மையில் கோபப்பட்டு விடாமல் உன்னை சந்தித்து விடாமல் அந்த அன்பு உண்மையில் இன்னும் தொடர்கிறது. எவ்வளவு பற்றிய ஒரு அன்பு தெரியுமா? அம்மா அப்பா அப்படி எல்லாம் அன்பு காட்டுவாங்களா? எந்த கணவனாவது மனைவியாவது இப்படி எல்லாம் ஒரு அன்பை காட்ட முடியுமா? முடியாது. இது பிதாவுனுடைய அன்புப்பா, பிதாவுனுடைய அன்பு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் அவர் காட்டி இருக்கிற அன்பு, அந்த அன்பு தெரிந்து கொண்டிருக்கிறது, அந்த அன்பு தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பின் காரணமாகத்தான் அவரால் குறிக்கப்பட்ட ஒரு நாளில பாவியாக இருந்த நீ அவரை நோக்கி ஓடி வருகிறாய். ஏன் உன்னை அவர் ஓடி வர பண்ணி இருக்கிறார்? அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த காரியம் தான் நீ ஒரு நாள்ல தேவனை விசுவாசிக்கிறதுக்கே ஆதாரமாக இருந்திருக்கிறது. உன்னை விசுவாசித்த அந்த நாள்ல இல்ல உன்னுடைய விசுவாசம் ஆரம்பிச்சது. நீ தெரிந்து கொள்ளப்பட்டதுனாலே குறிக்கப்பட்ட ஒரு காரணத்துல நீ ஆண்டவரை விசுவாசித்தாய். நீ விசுவாசத்திற்காக பிதாவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். அவருடைய முன்னறிவின் மூலமாக, அவருடைய அன்பின் காரணமாக நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதனால தான் உனக்கு அந்த விசுவாசம் வந்து அவருடைய ஈவாக கிடைச்சிருக்குது. எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா, எவ்வளவு பெரிய காரியம். யார் கிறிஸ்தவன்? பிதாவினுடைய அன்பின், சேஷமான அன்பின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அதோட நிறுத்திட முடியாது. அவர் சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்டது மல்ல, அந்த அன்பின் அடிப்படையிலான அந்த தெரிந்து கொள்ளுதலின் காரணமாக இரண்டாவது ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்ன? இரண்டாவது வசனத்துல பார்க்கிறேன், நீ ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறாய். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கு நீ உட்பட்டிருக்கிறாய். அந்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல் உன்னை நடந்ததற்கு எது காரணம், எது ஆதாரம்? நித்தியத்திலே பிதாத்தனுடைய அன்பின் மூலமாக உன்னை தெரிந்து கொண்டதுதான் ஆதாரம். அதனால் தான் நீ ஆவியினாலே பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறாய். அவர் நித்தியத்தில் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த தேவன் அந்த சுவிசேஷ செய்தியை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். தன்னுடைய ஒரே குமாரனுடைய அவர் கல்வாரி சிலுவையினாலே அவர் ஏற்படுத்திய, அவர் நிறைவேற்றிய அந்த மாபெரும் பரிகார பலியின் காரணமாக, கிருபாதார பலியின் காரணமாக, கோப நிவாரண பலியின் காரணமாக அவர் உன்னை தன்னிடத்தில் அழைத்துக் கொள்ளுவதற்காக ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி சுவிசேஷத்தின் மூலமாக கிரியை செய்ய வைத்தார். அப்ப அந்த சுவிசேஷத்தை கேட்கிற அந்த மனிதன் பாவத்திலிருந்து கேட்கிற பொழுது தேவனுடைய அன்பு அவனை தெரிந்து கொண்டிருப்பதனாலே பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்திலே இடைப்பட்டு என்ன செய்கிறார், அந்த சுவிசேஷ வார்த்தைகளை பயன்படுத்தி நித்திய ஜீவனை அவனுடைய இருதயத்திலே விதைக்கிறார். இதுதான் இங்க பரிசுத்தமாக்குதல் சொல்லப்படுகிறது. அவன் நீ ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதனால் உனக்கு ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல் உன்னில் நிகழ்ந்தது. இந்த பரிசுத்தமாக்குதல் ரெண்டு விதம் இருக்குது, ரெண்டு பகுதி. ஒரு காயின் எடுத்து பாத்தீங்கன்னா காசுல எல்லாம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் மட்டும் இருந்தா அது காசு இல்ல, செல்லா காசு. அதுக்கு மதிப்பு இருந்தா ரெண்டு பக்கமும் இருக்கணும், இல்லாடி கடைக்காரன் வாங்க மாட்டான். அந்த மாதிரி ரெண்டு இருக்குது இதுல. முதல்ல ஆரம்ப பரிசுத்தமாக்குதல், பாவத்தில இருந்து திருக்குள்ளதாகவும் கேடுள்ளதாகவும் ஆண்டவரை நிந்தித்து வெறுத்து அவருக்கு எதிரியாக அவரை விட்டு ஓடி போய் கொண்டிருந்த அந்த இருதயத்தை அவர் என்ன செய்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன்னா அது பரிசுத்தப்படுத்தனையா, அந்த இருதயம் பரிசுத்தப்பட்டாதான் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஈவாகிய விசுவாசத்தை பயன்படுத்தி அது தேவனிடத்துல வர முடியும். பாவத்துல இருக்கிற இருதயம் அவரிடத்துல வர முடியாது, அது பரிசுத்தப்படணும். ஆகவே பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், சுவிசேஷ வார்த்தைகளை பயன்படுத்தி அவனுடைய இருண்டு போன கண்களை திறக்க வைக்கிறார். அவனுடைய செவிடாக இருந்த காதுகள் திறந்து கேட்கும்படியாக செய்கிறார். அவனுடைய இருதயத்தை மாற்றுகின்ற கோளாறுள்ள கொடிதாக இருந்த இருதயம் புதுரூபமாக மறுரூபமாகப்படுகிறது. அதுக்குதான் யோவான் 3வது அதிகாரத்துல போன் அகெயின் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நிக்கதேமோ பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நான் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ரிலிஜியன் மாதிரி நடத்திக்கிட்டு வந்தான், பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறதும் மனநம் செய்யறதும் அதன்படி செய்ய பார்க்கறதும் கிரியே கிரியேன்னு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னா வாழ்க்கையிலேயே கேள்விப்பட்டதில்ல. மறுபடியும் பிறக்கணும், இவர் வந்து சொல்றார், நீ மறுபடியும் பிறக்கணும் நிக்கதேமோ. அவனுக்கு மூளையெல்லாம் குழம்புது. இன்னொரு குண்டு தூக்கி போட்ட மாதிரி அவர் சொல்றாரு, நீ ஏன் இப்படி முழிக்கிற, சிறு திருன்னு நீ முழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இது உன் பழைய ஏற்பாட்டுல எழுதி வச்சிருக்கு. இப்ப அவன் யோசிக்கிறான், இதுதானே உலகம் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிற எனக்கே இந்த கதியா, எங்க இருக்குன்னு யோசிக்கிறான். இஸ்ரவேலுக்கே நீ போதகனாக இருக்கிற, நீ முழிக்கலாமா? ஆனா முழிக்கிறானே எல்லாம் சொல்லி இருக்குதா இல்லையா? கடினமாயிருந்த உன்னுடைய இருதயத்தை நான் சதையுள்ளதாக மென்மையுள்ளதாக ஆக்க போகிறேன். அதுதான் மறுபிறப்பு. அந்த இருதயம் மாற்றப்படும். இந்த உலகத்துல ஒண்ணு இல்ல அந்த இருதயத்தை மாத்துறதுக்கு. நம்ம பேர் சொல்லுவாங்க சாட்சி கொடுக்க வர்றது, ஆண்டவர் நான் சுவாசி. நீ எங்கப்பா சுவாசிச்ச? அவர் உன்னை சுவாசிக்க வச்சிருக்கிறாருப்பா. கொழுப்பு வந்து அப்படி பேசக்கூடாது. அது வந்தா மட்டும்தான் அப்படி எல்லாம் பேச வரும். ஆண்டவருக்கு மகிமைன்னு சொல்லு. ஏன்னா நீ இன்னைக்கு உண்மையான விசுவாசியாக இருந்தா அது அவர் போட்ட பிச்சை, அவருடைய கிருபை போட்ட பிச்சை. நம்மளால என்ன பண்ண முடியும்? கோளாறு மட்டும்தான் பண்ண முடியும். எவ்வளவு மோசமா என்னென்ன பண்ணலாமோ அவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம். நல்லதா ஒண்ணு பண்ண தெரியாது. அதனாலதான் ஒருவனாக ஆகிலும் நல்லவன் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பார்வையில அவர் மாற்றணும் அந்த கொடிய இருதயத்தை. ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார்? அவன் அவருடைய அன்பினாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதனாலே அவர் முழுமையாக மாற்றுகிறார். முழுமையான மாற்றங்க 50% 60% 70% இல்ல, அது முழுமையான மாற்றம். அது முழுமையாக மாற்றப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக, அவரை நோக்கி ஓடும்படியான ஒரு இருதயமாக மாற்றப்படுகிறது. அந்த இருதயம் மாற்றப்படுகிற பொழுதுதான் அந்த இருதயத்தால தேவனை நோக்கி ஓடி வர முடியும். அதனாலதான் கெட்ட குமாரனை பத்தி என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அது ஏன் அப்படி சொல்லுது? அவன் மறுபிறப்பு அடங்கிட்டாயா? அதெல்லாம் இன்னொரு விதமா சொல்லுது. அவன் மறுபிறப்பை அடைந்த பொழுது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அவனுடைய கோளாறுள்ள இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான அந்த இருதயம் மாற்றப்பட்ட பொழுது அவன் தகப்பனை நோக்கி சிந்திக்க ஆரம்பித்தான். அப்படி அந்த இருதயம் மாற்றப்படாத வரையும் ஒரு இருதயமும் ஆண்டவரை நோக்கி சிந்திக்க மாட்டான். யாரோ உன்னை கேட்டாங்க, இன்னொரு சேர்ச்சில் காலில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த பொழுது என்ன பார்த்து சுவிசேஷம் சொல்லி 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 பார்க்கிறேன். எத்தனையோ தரம் கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன். ஒரு தரம் வந்துடுறாங்க, ரெண்டு தரம் வந்துடுறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. திரும்ப திரும்ப சொன்னா அவங்க சலிப்படைஞ்சிடுறாங்க. நீங்க என்ன செய்யறதுன்னே புரியல. அப்பதான் சொன்னேன், புரிஞ்சுக்கங்க, அந்த இருதயம் கோளாறுள்ள இருதயம். நீ தலகீழா நின்னாலும் அந்த இருதயத்தை மாற்ற முடியாது. ஆனால நம்பிக்கை இழக்காம நீ ஜெபம் பண்ணி உன் நட்பை பலப்படுத்திக்க முடிந்த பொழுதெல்லாம் ஆண்டவரை நம்பி சொல்லிப்பாரு. உன்னால யாரையும் மாற்ற முடியாது. நீ ஏதோ நீ உனக்கு பேர் கிடைக்கணும்னு நீ நினைச்சு சொன்னியாச்சு, ஒன்னும் நடக்க. அவர் மாற்றினால் மட்டும்தான் மாற்றம் உண்டு. வேற யாரும் சொல்ல முடியாது. நம்ம வேலை என்ன தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அன்போடு சொல்லிக் கொண்டிருப்பது. அதுதான் நம்ம செய்யறோம். அவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது. அவர் தீர்மானித்தபடி என்று வர வேண்டுமோ அவர்கள் அன்று வந்தே சேருவார்கள். என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்தை கேட்கும் சொல்லியிருக்கிறார். பிதாவினால என்னுடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட்டவர்கள், அவர்களை நான் என்னிடத்தை எடுத்துக் கொள்ளுவேன். ஒரு ஆடாவது தப்பாது. 99 நல்ல ஆடுகள் இருந்த பொழுதும் அந்த ஒரு தொலைந்து போன ஆட்டுக்காக அவர் போகிறதே வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானவர் தான் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தை முழுமையாக மாற்றி தேவனை நோக்கி பார்த்து ஓடும்படியாக செய்கிறார். அப்படி வந்தவர்கள் எல்லாம் அந்த தெரிந்து கொள்ளுதலின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் இந்த ஆரம்ப பரிசுத்தலாக்குதலை அடைந்தவர்கள் தொடர்ந்து பரிசுத்தத்தில் ஈடுபடுவார்கள் வாழ்க்கை. அது ரொம்ப அவசியம். நிக்கதேம எடுத்து பாருங்க, இந்த ஆரம்ப பரிசுத்தமாகிற மறுபிறப்பு அவனுக்கு கிடைக்கல. அப்ப அவன் என்ன செய்யலாம்? அது இல்லாம பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறான். வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தை மனனம் பண்றான், வேதத்தை மத்தவங்களுக்கு சொல்லி பாக்குறான், ஜபம் பண்றான், எல்லாம் இருக்கு. ஆனா என்னென்னதான் செஞ்சாலும் அவனால பரிசுத்தமாக முடியவே இல்லை. ஏன் உன்னால பரிசுத்தமாக முடியல? நீ முதல்ல பரிசுத்தப்படணும்ப்பா. இன்னொருத்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தணும். அவன் அந்த பரிசுத்தமாக்குதலான செயலை உன்னில் செய்த பொழுதுதான் நீ தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வாழ முடியும். அப்ப ஆரம்பம் இல்லாம மத்தது சரிவராது. அதனால என்ன செய்யணும்? நீங்க முதல்ல ரட்சிப்பு அடையணும், மறுபிறப்பு கிடைக்கணும். அதுக்கு பிறகுதான் நம்ம பரிசுத்த வாழ்க்கை வரும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தொடர்வதற்கு, வாழ்க்கையில தொடர்ந்து பாவங்களை செய்யாமல் இச்சைகளை கட்டுப்படுத்தி தேவனுடைய பத்து கட்டளைகளை வாழ்க்கையிலே ஆனந்தத்தோடும் அன்போடும் தொடர்ந்து நடத்தி செல்லுவதற்கு இந்த மறுபிறப்பு அவசியமாக இருக்கிறது. இந்த ஆவியானவருடைய ஆரம்ப பரிசுத்தமாக்குதல் அவசியமாக இருக்கிறது. அது நிகழ்ந்திருக்கிறவனால் மட்டும்தான் தொடர்ந்த பரிசுத்தத்திலே சாங்டிபிகேஷன், இனிஷியல் சாங்டிபிகேஷன் சொல்லுவாங்க, தி ப்ராகிரசிவ் சாங்டிபிகேஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் செய்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆனா அது யாருல பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார்? பிதாவினுடைய அன்பின் காரணமாக, அந்த அன்பினாலே அநாதி காலத்திலே தீர்மானிக்கப்பட்டு அவருடைய முன்னறிவின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவில் தான் அது நிகழ்கிறது. எவ்வளவு பெரிய இந்த கஷ்டத்துல துன்பத்துல எல்லாம் இருந்தவங்க அதெல்லாம் வாசிச்சு கேட்டு அவங்க மனசுல அதெல்லாம் பட மாதிரி வர்ற நேரம் உயிர் பயம் எல்லாம் பறந்துருக்குமா இல்லையா? என்ன வேணாலும் பண்ணிக்கிறா, சொல்ல மாட்டாங்களா இல்லையா? ஒரு விசுவாசி சொல்லுவான், இருக்கிற பயம்லாம் ஓடி போயிடும். இவ்வளவு தூரம் ஆண்டவர் முன்னுக்கு நான் இவ்வளவு சிறப்பானவனா அவர் பார்க்கிற பொழுது அவருடைய அன்பு அநாதி காலத்துல என்னை தெரிந்து கொண்டு இதெல்லாம் செய்திருக்கிற பொழுது ஆவியானவர் என்னை மறுபித்து என்னை புதுப்பித்து மறுபிறப்பை கொடுத்து என்னில் வாசம் செய்கிற பொழுது நான் எவனுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு வந்திருக்குமா இல்லையா? சாவு பயம் எல்லாம் ஓடி போயிருக்கும். யார் கிறிஸ்தவன் பாக்குறீங்கல்ல? ஆண்டவருடைய அன்பினாலே அநாதி காலத்திலே அவருடைய முன்னறிவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆவினாலே பரிசுத்தமாக்குதலுக்கு உள்ளானவன் கிறிஸ்தவன். இப்ப மூணாவது ரொம்ப முக்கியமானது இதுல சொல்றது என்னன்னு பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன். ரொம்ப முக்கியம், கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஆங்கிலத்துல ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யாருக்கும் அன்னைக்கு வந்து அது ஒரு கெட்ட வார்த்தையா போயிருச்சு, இந்த கீழ்ப்படுதல், ஒபீடியன்ஸ்னே வேணாம். மேல் நாட்டுலாம் ரொம்ப மோசம், பெற்றோர்கள் ஒன்னும் சொல்லக்கூடாது, எதுவும் கூட சோசியல் சர்வீஸுக்கு போன் பண்ணிடுறேன், துன்புறுத்துறாங்க, அவன் வந்து பிள்ளைங்களை கொண்டு போயிடுறான். அப்ப பெற்றோர்கள் அப்ப என்ன செய்யறது? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுத்தின்னு போதிச்சு ஆபத்து வந்துரு போல இருக்காங்க, வேதத்துல இருக்கிறதுல போதிக்க விட மாட்டாங்க போல. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் மிரட்டுது பாத்தீங்களா? ஸ்கூலுக்கு போனா வாத்திய உதைக்கிது, வாத்தி ஒண்ணும் செய்ய முடியாது, காலம் மாறி போச்சு, கீழ்ப்படின்னு கையெல்லாம் காட்டிட முடியாது. கம்பா கனவுலையும் நினைக்க கூடாது, 10 வருஷம் ஜெயில உட்காந்துருக்கணும் போயிட்டு. அப்ப என்ன ஆச்சு? அதிகாரம், ஆண்டவர் சொல்ல அதிகாரத்துக்கு கீழ்ப்படி, எனக்கு கீழ்ப்படி, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி, உன் மேல் இடத்துல இருக்கிறவங்களை கீழ்ப்படின்னு அடிச்சு அடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? கோளாறு உள்ள இருதயம் உள்ள சமுதாயம் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. அதனால கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் கூட இன்னைக்கு இப்படி எல்லாம் சொன்னா நம்ம குலைக்க முடியாதுன்னு கீழ்ப்படிதல் வார்த்தையா விட்டுட்டாங்க, அது அவங்கள விட்டுறாங்க. அவ அதை பத்தி பிரசங்கம் பண்றது இல்ல. இப்ப இதை பத்தி பிரசங்கம் பண்ணாம புதுசா உன்னை கொண்டாந்து விட்டாங்க. என்னது? நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வேணாம், ஆண்டவர் உனக்காக எல்லாம் கீழ்ப்படுத்திருக்கிறாரு, ஆகவே நீ அவர்கள் அன்பு காட்டினா போதும். அன்பு காட்டுறது கீழ்ப்படிதல். எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க, அன்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் வித்தியாசம் தெரியாம இல்லாமல டிக்ஷனரில எடுத்து பார்த்தா கூட ஒழுங்கா சொல்லுமா இல்லையா? அன்பு இருதயத்தில இருந்து வர்றது, அது உணர்ச்சிகள் சம்பந்தமானது. கீழ்ப்படிதல்ங்கிறது அதுலயும் உணர்ச்சிகள் அவசியம்தான். இருந்த பொழுதும் ஒருத்தர் சொன்னதை கேட்டு அதுக்கு அடங்கி தலை குனிந்து அதன்படி நடப்பது. ஒருத்தர் கட்டளையிட்டா அந்த கட்டளைக்கு பணிந்து அந்த கட்டளையை முழு மூச்சாக நிறைவேற்றுவதுதான் கீழ்ப்படிதல். அப்ப அன்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆனா இங்க வேதம் சொல்லுது ஆண்டவருடைய அன்பின் காரணமாக அந்த அன்பு தன்னுடைய பிதாவினுடைய முன்னறிவினாலே அநாதி காலத்திலே நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதனாலே நீ பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். எதற்கு? கீழ்ப்படிதலுக்கு கீழ்ப்படிதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு உண்மையான கிறிஸ்தவன்னா அவனுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப சுலபமா வரும் வரும். ஏன்னா அந்த கீழ்ப்படிதலுக்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான், அந்த கீழ்ப்படியும் வழியாக அவன் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறான். கீழ்ப்படியும் வழியாக பரிசுத்தாவியான அவன் இருதயத்தை மாற்றி ஆண்டவருக்கு உரிய இருதயமாக மாற்றி இருப்பதனாலே அவனுக்கு கீழ்ப்படிதல் பாரமாயிருக்காது, தொல்லையாயிருக்காது, வெறுப்பு ஏற்படுத்தாது. அவன் ஆண்டவருடைய அன்பின் அடிப்படையிலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். கீழ்ப்படியாதவன் கிறிஸ்தவன் இல்ல. ஆண்டவர் சொல்ல எனக்கு பலிகள் மேல விருப்பம் இல்லப்பா, கீழ்ப்படிதலை தான் நான் எதிர்பார்க்கிறேன். பலிகள் மேல எனக்கு விருப்பம் இல்ல, கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறேன். அதுதான் நம்ம பார்க்கணும். சர்ச்சில் வந்து இந்த பேப்டிசம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு. ஹோல்சேலா கொடுத்துடுறாங்க. எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், இதெல்லாம் ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறத கூட கொஞ்சம் பார்த்து கொடுப்பான். ரேஷன் கார்டு இருக்கா கேப்பானா இல்லையா? ரேஷன் கார்டை வாங்கி பாப்பேன். என்ன பாப்பான்னு தெரியாது, பாப்பான். ஏர்போர்ட்ல போயிட்டு நீங்க ஏர்போர்ட்ல இருந்து இங்க இருந்து அங்கிருந்து இங்க இருந்து போனாலும் சரி, நம்ம ஊர்ல வந்து இறங்கினா ஒரு பாஸ்போர்ட் எவ்வளவு பெருசு, ரொம்ப கையடக்கமா சின்னதா தானே இருக்கும். அப்ப அதுல படம் போட்டிருக்கும், பாஸ்போர்ட் நம்பர் போட்டிருக்கும், அப்புறம் என்ன போட்டிருக்கும், என் பெயர் போட்டிருக்கும், அப்பா பெயர் போட்டிருக்கும், என்னைக்கு அது கொடுத்தது, என்னைக்கு எக்ஸ்பயர் பண்றதுன்னு. அப்போ அப்படி பட்டுன்னு பார்த்தாலே தெரியும். அங்க கேட்ல நின்று பாப்பாங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்பான். என் பொறுமையெல்லாம் எப்பவோ ஓடி போயிடுவேன். யோசிச்சது உண்டு, நானும் தான் அதை பார்த்துருக்கிறேன். இத என்னதான் பாக்கிறான், இது உள்ளுக்கு ஏதோ ரகசியமா இருக்கோ நமக்கே தெரியாம. இவங்களுக்கு அப்படி பார்த்தா தான் அதுல ஏதோ இருக்கு போல இருக்கு. பட்டுன்னு பார்த்துட்டு கொடுத்துட்டா அதுல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறானும் தெரியாது. அப்படி பாப்பான் என்று நான் ஒண்ணும் பேச முடியாது. ஏதாவது பேசி அவனுடைய நான் எனக்கு பிளேனை பிடிக்கும். இருந்தாலும் நான் யோசிக்காம எப்ப பார்த்தாலும் யோசிக்கிறது. இன்னைக்கும் இப்படிதான், நான் யாரு வந்தா சொல்லுவேன் பாருங்க என் பாஸ்போர்ட்டை பாப்பான், சின்ன பாஸ்போர்ட்டை என்ன பாப்பானே தெரியாது, வாசிக்கிட்டே இருப்பான். இங்க கியூ கூடிக்கிட்டே போகும், அது பாட்டுக்கு கூட்டிகிட்டே போகும். ஆனா அவன் அதை விட மாட்டான், அப்படி பாப்பான், அப்படி பாப்பான், அப்படி பாப்பான், என்னையும் பாப்பான். அது பாக்குற நேரம் நான் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிருந்தோம். அப்படி ரேஷன் கடைக்கு போனா பார்த்து அவருக்கு உரியவர்னு பார்த்து தானே கொடுப்பான். அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. ஆனா சர்ச்சில் மட்டும்தான்ப்பா அந்த பாது போதகர்கிட்ட போயிட்டு நான் ஆண்டவர்கிட்ட அதே போதும் எனக்கு மிச்சம் நீ சொல்லதே ஆண்டவர்கிட்ட ஆரம்பிச்சா போதும், மிச்சம் நீ ஒண்ணுமே சொல்ல தேவை. அவனே சொல்லி வந்துடியா சொன்னவே இல்ல. யோசிப்பா நானும் முடிக்கவே இல்லையே, முடிக்கவே தேவையில்லை. தீர்மானிச்சுட்டான் உடனே ஒரு ஜபத்தை பண்ணி உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. உனக்கு ஞானஸ்நானம், நம்ம இவரு பெரியவர்கள் என்ன மறுத்து சொல்றது, நாளும் குறிச்சு உங்களை தண்ணீரை போட்டு எடுத்தாச்சு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. நீங்க என்னமோ சொல்ல வந்திருப்பீங்க, ஆண்டவரை பத்தி எனக்கு சொல்லுன்னு கூட கேட்க வந்திருப்பீங்க. ஆனா உங்களை தன்ன போட்டு எடுத்து என்ன, நீ பரலோகத்துக்குரியவன் விசுவாசின்னு சொல்லு. அவனுக்கு விசுவாசியா, விசுவாச வாழ்க்கை வாழ முடியுமா? ஆண்டவர்னால் அநாதி காலத்துல அன்பின் நிமித்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியினால இருதயம் மறுரூபமாக புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவருக்குரியதாக மாறின இருதயமாக அதுக்கு விசுவாசமாகிய ஈவு கிடைத்து அந்த விசுவாசத்தை அவன் பயன்படுத்தி இயேசுவை மனம் திரும்புவதோடு விசுவாசிக்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, பெரிய வித்தியாசம். அப்படி இதுவரை நான் சொன்னபடி நடந்திருந்தா தான் அவனுக்கு கீழ்ப்படிதல் பிரச்சனை இல்லாம வரும். அதான் 10:28 ஆண்டவர் சொல்ற, அவளுக்கு போய் பிதா குமாரன் ஆவியானவரின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து நான் போதித்த அத்தனையையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றும்படியாக உபதேசம் செய்யும். போலித்தனமா ஞான ஸ்நானம் கொடுத்தவங்களாம் எப்படி உபதேசம் பண்றது? ஞான ஸ்நானம் கொடுத்த நாலு நாள்ல அவன் ஆளை காணும். அப்புறம் இதுக்கு ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஆரம்பிக்கணும், சர்ச்சில் ஆரம்பிக்கணுமா இல்லையா? அப்புறம் கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் தேவைப்படுறவங்க எல்லாம் பார்த்து பிடிச்சி பிடிச்சி சர்ச்சியை கொண்டாரு. மூணு மாசத்துக்கு முந்தி மதுரை சபையில ஒருத்தன் வந்தான், பாப்டிசம் கொடுங்கயான். சரி, அவன் பார்த்து ரெண்டு பேரும் பார்த்தோம். சரி, அவன் என்னதான் கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்த்தா நான் இதுதான் சாப்பிட்றேன், இதுதான் எனக்கு சாப்பிட்றேன், இங்க வந்த நாள்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம், எனக்கு பாப்டிசம் வேணும். சரி, நீ எப்படி ஆண்டவர்கிட்ட வந்த அதை கொஞ்சம் முதல்ல விளக்கமா சொல்லுப்பா. எழுதி கொடுத்தா அது ஒன்றும் பிரமாதமா இருக்குல்ல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. சரி, உன பேச விட்டு தான் பார்ப்போம், ஏன்னா நம்ம யாரையும் அவசியப்படுத்தக்கூடாது, நாங்களே பேசுங்க. அப்ப நீ எப்படிப்பா உன்னை பத்தி சொல்லு, எப்படி எப்படி ஏன் இங்க வந்த, எப்படி வந்து சேர்ந்த, எனக்கெல்லாம் ஆசையா இருக்கு கேட்கறதுக்கு. ஒன்று ஆண்டவர் எப்படி உயிர் கொடுத்தார் அவர் சந்தோஷமான காரியம் இல்லையா, சொல்லு. அப்ப சொல்ல ஆரம்பிக்கிற நேரம் அது வண்டி எங்கேயோ போக ஆரம்பிச்சு. அதுல கண்டுபிடிச்ச இவனுக்கு ஒரு பெண் மேல ஆசை இருக்குது, அந்த பெண்ணை கடிக்க போறான். அப்ப சரி, இது கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம், இப்ப அதை பத்தி பேசுறோம். எப்ப கட்டிக்க போற? இந்த மாசத்துல கட்டிக்க போற. எங்க கட்டிக்க போற? அந்த பெண் விசுவாசியா? ஆமாங்க, விசுவாசி. எந்த சர்ச்சைக்கு உன்னோசிக்கு அப்படி கட்டிக்க போறன்னு சொன்னா அப்ப குடும்ப வாழ்க்கையை பத்தி உனக்கு ஆலோசனை தேவை. இதெல்லாம் நீ பொது கிறிஸ்தவனா இருந்தா அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதே, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னா அந்த பெண்ணோடையும் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசுறதுதான் நல்லது அப்படின்னு சரி கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்தா அதோட பேசுனா அதான் அந்த சர்ச்சைக்கு தொடர்ந்து போறது இல்லையா? மெம்பர் ஆகணும், மெம்பர்ஷிப்னா என்னன்னு கேக்குது. அப்ப எல்லாம் பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. பார்த்தா இதெல்லாம் சரி வராது, இவ்வளவு அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஆனா கல்யாணத்துக்கு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டவங்க அது ஹோலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தம்பி, நீ கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றியா? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது தம்பி. நீ யாரு, உன் விசுவாசம் என்ன, இதெல்லாம் பார்த்து அதை மக்களுக்கு தெரிவிச்சு அங்கத்தவர்கள் முடிவெடுக்கிறதுக்கே கொஞ்சம் காலம் ஆகும். கல்யாணம் அதனால கொஞ்சம் பொறுத்துக்கலாம். ஐயோ, பொறுத்துக்க முடியாது. அவன் ஐடியா கொடுக்கறான் நமக்கு எப்படி கொஞ்சம் பாரு. ஞானஸ்நானம் கொடுக்க கேட்க வந்தவன் இப்ப நமக்கு ஐடியா கொடுப்பான். ஏன், நாங்க முதல்லயே கல்யாணத்தை பண்ணிக்கிறோம், பண்ணி வைங்க, அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் எல்லாம் பாத்துக்கலாமே, எது முக்கியமாகுது? புரியுதா? அப்ப தம்பி, அதெல்லாம் சரியில்லை. வேதம்னு ஒண்ணு இருக்கு, நீ ஆண்டவரை உண்மையாகவே விசுவாசிக்கிறவனா இருந்தா நீ அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவருக்கு கீழ்ப்படுகிறவன் தான் சீசன். அவர் சீசர் ஆக்குன்னு சொன்னாரா இல்லையா? கீழ்ப்படுகிறவன் தான் சீடன். அப்ப கீழ்ப்படிதல் இல்லாத இருதயம், இந்த உலகத்துல கல்யாணத்துக்காகவும் பெண்ணுக்காகவும் போற இருதயம் ஆண்டவருடைய இருதயமா இருக்காது. கல்யாணம் பண்றதுல தப்பு இல்லை, ஆனா எது வாழ்க்கையில முதல்ல அவசியம் முக்கியமானதுன்னு தெரியாம கல்யாணத்தை மட்டும் பெருசாக்குன, உனக்கு கடவுள் என்னத்துக்கு? கல்யாணம் என்ன, கடவுளை விட பெருசா போச்சு. அந்த கடவுள் இல்லாம நீ ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? கதை எங்க போகுதுன்னு தெரியுந்தாங்களே, ஓடியே போயிட்டாங்க ரெண்டு பேர் சொல்லாம கொள்ளாம. சரி, நான் ஒரு வார்த்தை கேட்டதுனால தானே இது, கேட்காம இருந்திருந்தா ரெண்டு போலிகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அது என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் ஜெயிச்சுல? இல்ல அந்த குடும்ப வாழ்க்கை எவ்வளவு தூரம் தான் ஒழுங்கா நடந்திருக்க முடியும்? முதல்ல இவன் கிறிஸ்தவனானே தெரியலையே, ஒன்னும் தீர்மானிக்கவே இல்லையே. அது சேர்ச்சுக்கு போனாலும் ஒரு விசுவாசமா இருந்த பிள்ளையாகவும் அது இல்லையே, சொல்றீங்களா? அநாதி காலத்துல அவரால் அன்பின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனிடத்துல இருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்த ஒரு இருதயம், கீழ்ப்படிதலுக்காக அழைக்கப்பட்டது. அப்ப அங்க நம்ம என்னத்தை பார்த்தோம்? கீழ்ப்படிதல் கொஞ்சம் அரிச்சுவடி கூட இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாத இருதயம் தேவனுக்குரிய இருதயம் அல்ல. Obedience. I do not delight in sacrifice. பலிகளில் நான் ஆனந்தப்படுவதில்லை. Obedience. கீழ்ப்படிதல், மறுவார்த்தை சொல்லாம உங்க வார்த்தை தான் பெரிய வார்த்தை. என்ன நடந்தாலும் சரி, எது எப்படி போனாலும் சரி, அதை மட்டும்தான் கேட்டு நடப்பேங்கிறதுதான் கீழ்ப்படிதல். அதனாலதான் இங்க சொல்லி கீழ்ப்படிதலுக்கு அழைக்கப்பட்டது. யார்? கிறிஸ்தவன். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவருடைய அன்பால தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆவியினால மறுரூபமாக்கப்பட்டவன். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன். அவர் போதித்த எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறவன் தான் கிறிஸ்தவன். அப்படியான கிறிஸ்தவர்களா நீங்க? யோசிச்சு பாருங்க, அப்படியான கிறிஸ்தவரா? எத்தனை பாஸ்டர்ஸ் உடைய மனச லோக பண்ணி இருப்பீங்க உங்களுடைய செயல்களால? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவன் ஒரு போர்டை போட்டுக்கிட்டு சர்ச் மக்களுடைய இருதயத்தையும் பாஸ்டர்ஸ் இருதயத்தையும் நோக பண்ணி இருக்கிறீங்களா? உங்க சுயநலத்தினால காரியங்கள் செய்து ஆண்டவர் அவமானப்படுத்தி இருக்கிறீங்களா? அதெல்லாம் பேர் கிறிஸ்தவமா? யாரோ சொன்னான ஞான ஸ்நானத்தை எடுத்து உலக இச்சைக்காக, உலக காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவ்வளவு புனிதமான ஒரு ஞான ஸ்நானத்துக்கு உங்களுக்கு இடம் கொடுத்து, ஏன்னா இந்த சர்ச் இல்லாட்டி இன்னொரு சர்ச் இல்லையா, அதனால ரெடியா இருக்கலாம் தண்ணீரை தூக்கி போடுறதுக்கு அப்படின்னு போய் வாங்கிக்கிட்டு ஆண்டவரை அசிங்கப்படுத்தி இருக்கீங்களா? அதுக்கெல்லாம் பேர் கிறிஸ்தவமா? இல்லவே இல்லையே. இதுதான் கிறிஸ்தவன். யார் கிறிஸ்தவன்? அருமையா மூணு காரியங்கள் சொல்ற. ஆண்டவருடைய அன்பினாலே அநாதி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதனாலே அவருடைய பரிசுத்த ஆவியின் காலமாக தீர்க்கப்பட்ட குறிக்கப்பட்ட காலத்திலே அவன் ஆரம்ப பரிசுத்தமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த அடிப்படையில் தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ்கிறவன். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்த ஒரு இணைப்பிரியாத ஒரு இலக்கணமாக இருக்கிறது. இணைப்பிரியாத ஒரு இலக்கணமாக இருக்கிறது. ராஜா சொன்னா நான் கேட்பேன். வேற யார் சொன்னாலும் சரி, அவர் சொன்ன அவருக்கும் இடையிலும் எனக்கும் இடையிலும் வேற எவரும் குறிக்கிட முடியாது. என்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட நான் அவருக்கு கீழ்ப்படுகிறவன். அவருடைய வார்த்தைகள் அனைத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறவன். அவன் தான் இங்க விசுவாசி. அவன் தான் கிறிஸ்தவன். இந்த கிறிஸ்தவத்துக்கு ஆசைப்படுங்க. ஏன் தெரியுமா? இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவம். அவரால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அவருடைய கிருபையின் மூலமாக நிகழ்கின்ற ஒரு காரியம், மனிதனின் மூலமாக மனிதனுடைய பேச்சால ஏற்படுகிறது இல்ல, அது அவரிடத்திலிருந்து வருகிறது. இது பரலோகத்தின் செயலை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில் அதை பார்க்க முடியுதா? பார்க்க முடிய சந்தோஷப்படுங்க. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் சந்தோஷப்படுங்க. ஆவியால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்னு சந்தோஷப்படுங்க. உங்க பரிசுத்த வாழ்க்கை அன்பின் நிமித்தம் தொடருங்க. அதுல அவருக்கு கீழ்ப்படிங்க. அவருக்கு கீழ்ப்படுகிறவன் வீணாய் போக மாட்டான். அவன் சீடன், அவரை பின்பற்றுகிறவன், அவனுக்கு தான் ஆசீர்வாதங்கள். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் அறியாதவர்கள் இருந்தா கிறிஸ்தவன் எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்களா? எவ்வளவு மகத்தானதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்படி ஒரு மகத்தான வாழ்க்கை இல்லாம வாழ்றதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்கலாமே. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் எண்ணிக்கை எண்ணி மாலாது. ஆபிரகமாக பார்த்து ஆண்டவர் சொல்றார், வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியுமா? முடியாது ஆண்டவரே. கடல் மண்ணை உன்னால அளவிட முடியுமா? முடியாது. அவ்வளவு பெரிய தொகை என்னுடைய மக்கள். நீங்களா கூட இருந்துடலாமே. நீங்க என்ன செய்யணும்? அந்த ஆண்டவரை நாடுங்க. அந்த இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசிங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இங்க விவரிக்கப்பட்டு இருப்பதை பார்க்கலாம். அந்த இயேசு கிறிஸ்து இடத்துல வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளி வைக்க மாட்டேன் சொல்லி இருக்கிறார். கிருபையின் மூலமாக வருகிறது ரட்சிப்பு, கிரியையின் மூலமாக அல்ல, ஆண்டவருடைய மகத்தான கிருபையின் மூலமாக. கிருபையின் மூலமாக ரட்சிப்பை அடைந்து தேவனை விசுவாசித்து வாழுங்க. நீங்க வீண் போக மாட்டீங்க. எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை. யார் கிறிஸ்தவன்? தான் பேதுருவின்டப்பா வது. எவ்வளவு அருமையான, நமக்கு ஆனந்தம் கொடுக்கிற ஒரு செய்தி இல்லையா? ஜபம் பண்ணும்.